செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், மனதாம் மாந்தர்க்கு உணர்ச்சி, இனதாம் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கையான அறிவு அவரவன் மனதின் இயல்பிற்கு ஏற்றவாறு அமையும். இவன் இப்படிப்பட்டவன் என்று கூறப்படும் கூற்று அவன் சேரும் இனத்திற்கு இயல்புக்கு ஏற்றவாறு அமையும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உளது ஆகும் அறிவு. ஒருவனது அறிவு அவனது மனதில் இருந்து இயற்கையாக தோன்றியது போல் தென்பட்டாலும் உண்மையில் அவனது அறிவு அவன் சேர்ந்த இனத்தின் வழி ஏற்பட்டதாகவே காணப்படும் என்கின்றார் திருவள்ளுவர்.
தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேரம் பொன் மஞ்சள் நிலவோ.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, முயற்சி கூட்டல் தொடர்ச்சி சமம் வளர்ச்சி. ஓர் ஊதுபத்தியின் நறுமணம் எவ்வளவு தொலைவு பரவ முடியும்? ஒரு வீடு முழுவதும். சரி, எரிகின்ற சந்தன மரத்தின் நறுமணம் எவ்வளவு தூரம் பரவ முடியும்? ஒரு காடு முழுவதும். மிகச்சரி, காய்ச்சுகிற நெய்யின் மணம் எவ்வளவு கிலோமீட்டர் பரவ முடியும்? என்ன கிண்டலா, நெய்யின் நறுமணம் சாப்பிடுகிறவனுக்கும் பரிமாறுகிறவனுக்கும் இடையே பரவினாலே
பெரிய விஷயம். அது எப்படி கிலோமீட்டர் கிலோமீட்டராக பரவ முடியும்? முடியும், முயன்றால் முடியும். கோயம்புத்தூர் ஒரு சின்ன கடையில் ஸ்ரீமான் மகாதேவ ஐயர் என்பவர் காய்ச்சிய நெய்யின் நறுமணம் கோவை, ஈரோடு, சேலம் வழியாக சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் வரை பரவி தில்லி வரை பாய்ந்துள்ளது. நம்ப முடியவில்லையா? வாம், நெய்மணம் கமல ஸ்ரீமான் மகாதேவ ஐயர் கண்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு இனிப்பு கடை என்ற எல்லையை உடைத்தெறிந்து இந்திய அளவிலான ஒரு தரமான தலைசிறந்த தொழில் நிறுவனம் என்பதற்காக விஸ்வேஸ்வரய்யா விருதினை தமிழக ஆளுநர் கைகளால் பெற்றுக்கொண்டது. இது எப்படி சாத்தியமானது? குறைந்த விலை, நிறைந்த விற்பனை என்கின்ற வணிக மொழியை வழித்தெறிந்து தரமான பொருள், திறமான விற்பனை, சுத்தத்தில், சுகாதாரத்தில் அக்கறை, வரவேற்பு முதல் வழியனுப்பு வரை வாயெல்லாம் சர்க்கரை, பொறுப்புடன் கூடிய பொது ஜன தொடர்பு, இத்தனையும் இருந்தால் விலை என்ன விலை, விற்பனை அழகிய கலை என்று நிரூபித்தவர்கள் அமரர் மகாதேவ ஐயரின் அருமை புதல்வர்கள் கிருஷ்ணன், முரளி. எந்த காரியத்தையும் தொடர்ந்து அக்கறையுடன் செய்தால் சமூக அங்கீகாரம் சாத்தியம். ஒரு பேப்பர் விளம்பரம். அன்புள்ள கணவருக்கு தீபாவளிக்கு செய்த மைசூர் பாகு முற்றிலும் தீர்ந்துவிட்டது. எனவே இனி அச்சம் இல்லாமல் தாங்கள் வீட்டுக்கு வரலாம். தங்களை பிரிந்து வாடும் மனைவி, மக்கள். இப்படி கிண்டலடிக்கப்பட்ட மைசூர் பாகு விஷயத்தில் கரைந்து போகும் புதுமையை புகுத்தியது முதல் வெற்றி. முழு நெய் என்பது அடுத்த வெற்றி. ஒரு மிட்டாய் கடையை தொழில் நிறுவனமாக்கியது அதனினும் பெரிய வெற்றி. எந்த தொழிலையும் வித்தியாசமாக அக்கறையுடன் தொடர்ந்து செய்தால் வெற்றியோ வெற்றி. இப்போது இன்னொரு ஒற்றை மனிதரின் வெற்றியை சொல்லுகிறேன். வானொலி மூலம் வரலாறு படைத்தவர். தமிழகத்தின் பட்டிதொட்டி முதல் பட்டணம் வரை, சராசரி முதல் பிரபலங்கள் வரை அறிமுகமானவர். பல்லாண்டு கால தொடர்ச்சியான முயற்சியால் பெரும்புகழ் பெற்றவர். யார் தெரிகிறதா? ஆம், தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா. கிராமியமான குரல், எப்போது சிரிக்கலாம் என்று நம்மை தயாராக வைத்திருக்கும் பேச்சுப்பாணி. உலகம் முதல் உலோகம் வரை, மருத்துவம் முதல் மகத்துவம் வரை தினந்தோறும் வானொலியில் வாரி வழங்கும் வள்ளன்மை. பெரிய பெரிய விஷயங்களை கூட தெருவோரத்து கடையில் மசால் வடை போடும் அலட்சியத்தில் வாரி கொட்டுகின்ற வார்த்தை வளம். பல்லாண்டு கால முயற்சி, தொடர்ச்சி, வளர்ச்சி என்கின்ற மூல மந்திரத்தின் சொந்தக்காரர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா. வயலும் வாழ்வுக்குமான உபகரணங்களை வைத்துக் கொண்டு பொக்ரான் அணுக்குண்டு வெடிக்கும் வித்தியாசமான விவசாய விஞ்ஞானி. ஒற்றை மனிதன், ஆனால் வெற்றி மனிதன். 15 வயது பையனாக அவர் பள்ளியில் படிக்கும் போது கண்ணன் என்ற சிறுவர் பத்திரிகைக்கு கதை எழுதி அனுப்பியிருந்தார். பள்ளிக்கூட முகவரிக்கு திருப்பி வந்துவிட்டது கடிதம். வகுப்பாசிரியர் கையில் கிடைத்து விட்டது. அவ்வளவுதான். ஆசிரியர் காதை பிடித்து திருகி அவரை படாத பாடுபடுத்திவிட்டார். படிக்கிற வயசுல உனக்கெல்லாம் எதுக்கடா இந்த கதை, கதை எழுதுற வேலையெல்லாம் எதுக்கு, படிப்புல அக்கறை இல்ல, வாங்குற மார்க்க பாரு என்று கேலி செய்து அவர் காதை பிடித்து திருகி இருக்கிறார். அதன் பிறகு எதற்கெடுத்தாலும் காது திருகும் திருப்பணி ஆசிரியர் கைங்கரியம். அடிக்கடி தென்கட்சியின் காதுகள் ஆசிரியர் வசம். பல்லாண்டுக்கு பிறகு வானொலியில் சேர்ந்து இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி மூலம் தென்கட்சி புகழ் பெற்ற பிறகு நிலையத்துக்கு ஒரு கடிதம் வருகிறது. ஐயா, சென்னை வானொலி நிலையம் கடந்த சில வருடங்களாக ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் இன்று ஒரு தகவல் என்ற நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்று தற்போது இங்கே உள்ள மடம் ஒன்றில் வேலை செய்து வருகிறேன். தினந்தோறும் வானொலியில் தகவல் தரும் அந்த மதிப்புக்குரிய பெரியவருடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். எனவே அவருடைய பெயர் என்ன, முகவரி என்ன என்பதை தெரியப்படுத்த இயலுமா என்று கேட்டு அடியில் கையெழுத்திட்டிருந்தார். அந்த கடிதத்தை எழுதியவர் வேறு யாரும் அல்ல, தென்கட்சி சாரின் காதுகளை திருகிய அதே ஆசிரியர். பிறகு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுக்கு அவர் எழுதியிருந்த கடிதத்தில் தனது மாணவன் என்ற நினைவின்றி ஒரு மகா பெரியவர் என்ற நினைவில் தினமும் தவறாமல் தங்கள் அறிவுரைகளை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று எழுதியிருந்தார். ஒரு காலத்தில் தென்கட்சியின் காது ஆசிரியர் வசம் இருந்தது. தென்கட்சி ஜெயித்ததும் ஆசிரியர் காது இவர் வசம் இருக்கிறது. தொழிலில் தொடர்ச்சி கூட்டல் வளர்ச்சி சமம் கூட்டல் முயற்சி சமம் வளர்ச்சி என்ற சூட்சுமம் புரிந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி.
பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. வீட்டை காட்டாது. பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறே.
கடந்த சில மாதங்களாக நம் காதில் விழுந்து கொண்டிருக்கும் ஒரு பெயர் எல் நினோ. 2026 அதாவது இந்த வருடத்தினுடைய ஜூலை மாதத்திற்குள் எல் நினோ நிகழ்வு தொடங்கிவிடும் என்று அமெரிக்காவினுடைய கடல்சார் வளிமண்டல அமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பொதுவாக பூமி நடுக்கோட்டை ஒட்டிய பசிபிக் பெருங்கடல் சராசரிக்கும் அதிக வெப்பம் நிலவும் போது எல் நினோ ஏற்படும். கடந்த சில நாட்களாக பசிபிக்கின் வெப்பநிலை அதிகரிப்பு மிக அதிகமாக இருப்பதாகவும் பசிபிக் பெருங்கடலுக்கு அடியில் பல நூறு மீட்டர்களுக்கு கீழே கெல்வின் வேவ் அப்படின்ற ஒரு அதிவெப்ப நீரோட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதாகவும் அண்மையில் கண்டறியப்பட்டிருக்கிறது. இது சூப்பர் எல்நினோ எனப்படும் ஒரு தீவிர எல்நினோவை உருவாக்கும் என்று அறிவியலாளர்கள் கணித்திருக்கிறார்கள். கடந்த 150 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இதனுடைய தாக்கம் தீவிரமாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது. இந்த எல்நினோ நிகழ்வு எப்படிப்பட்ட பின்னணியில் வரப்போகிறது அப்படின்றத துல்லியமாக கணிக்க வேண்டும். உக்ரைன் மீது ரஷ்யா போர், ஈரான் மீது அமெரிக்காவினுடைய போர், உலகின் முக்கியமான ஹர்முஸ் நினைவு நீர் இணை மூடப்பட்டிருக்கிறது, எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கும் ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை ஏற்கனவே மாற்றி அமைச்சிருக்கு. பல நாடுகளுடைய எரிபொருள் விலை அதிகரிச்சிருக்கு. மிக மோசமான ஆற்றல் சிக்கலில் இந்த உலகம் இருக்கிறது அப்படின்றத உலக ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கனால சரக்கு கப்பலினுடைய போக்குவரத்து தடைபட்டிருக்கு. இதனால உலகம் எங்கும் வேதி உரங்களுடைய விலை அதிகரிச்சிருக்கு. உலகம் முழுவதும் பல வளர்ந்த நாடுகளும் மூன்றாவது உலக நாடுகளுக்கும் தரும் நிதியை நிறுத்திருக்கு. பொருளாதார மந்த நிலை உருவாகத்திற்கு சாத்தியம் இருப்பதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். உலக நாடுகள் வரவிருக்கும் பொருளாதார சிக்கலை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு யோசித்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சிக்கலான புவி அரசியல் சூழலில் இந்த எல்நினோ பாதிப்பு கூட ஏற்படுத்தும். 1970 கொலம்பியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் பன்முக நெருக்கடி என்கின்ற ஒரு பதத்தை அறிமுகப்படுத்தினார். தனிப்பட்ட பல நெருக்கடிகள் ஒரே நேரத்தில் சமூகத்தை பாதிக்கிறது இந்த பன்முக நெருக்கடி அப்படின்னு குறிப்பிடார். பன்முக நெருக்கடி இருக்கும்பொழுது வெவ்வேறு இடங்களில் இருக்கும் ஒரு தனிப்பட்ட சிக்கல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சு கூட்டு பாதிப்பினால பல மடங்காக பெருகும். இதில் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் களமாக பெரும்பாலும் வல்லுநர்கள் வேளாண் துறையை காட்டியிருக்காங்க. இந்த நெருக்கடியினால எரிபொருள் செலவு விவசாயத்தை மறைமுகமாக பாதிக்க வருகிறது. எல் நினோவினால வரக்கூடிய வறட்சியும் நிலத்தடி நீர் தட்டுப்பாடும் நீராதாரங்களும் சிக்கல்களாக மாறும். இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதுனால விவசாயத்துக்கு தேவையான வேதி உரங்கள் எரிபொருள்கள் போன்றவற்றினுடைய விநியோக சங்கிலி ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் இந்த அணை திறக்கப்பட்டாலும் விநியோக சங்கிலி பழைய நிலைமைக்கு வரத்துக்கு நீண்ட காலம் ஆகுமா? விவசாயத்துறையை ஒரே நேரத்தில் மூன்று பிரச்சனைகளை பின்னி பிணைந்து பெரிய ஒரு வடிவத்தை எதிர்கொள்ள தயாராக இருக்குதா அப்படின்றது கேள்விக்குறிதான். போர் சூழல் காரணமாக எரிபொருள்கள் உரங்கள் போன்றவற்றினுடைய விலை உயர்வு, காலநிலை மாற்றத்தில் அதிர்ச்சியூட்டும் தாக்கம், சேமிப்பில் போதுமான தானியங்கள் இல்லாதனால வரவிருக்கும் சிக்கல் இவற்றை சுட்டிக்காட்டுறாங்க. உலகம் முழுவதுமே பிரச்சனை ஏற்படுத்தாது என்றாலும் பல பகுதியில் ஏற்படும் தீவிர உள்ளூர் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க.
அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, பண்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை.
விளையும் எல்லாம் பாலைவனம் போல் இருக்கும் நிலை பார்க்கிறேன். அன்பு பணிவு அடக்கம் எங்கே தேடி பார்த்தேன் தென்படவில்லை. பண்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. குடிக்கும் நீரை விலைகள் பேசி கொடுக்கும் கூட்டம் அங்கே இருக்கும் காசை தண்ணீர் போலே இறைக்கும் கூட்டம் இங்கே. ஆடை பாதி ஆளும் பாதி அறிவும் பாதியானது இங்கே. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் உறவு கொண்டீர்களே. கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை மறந்து போனீர்களே. நாகரீகம் என்பது எல்லாம் போதையான பாதை அல்ல. அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை. நல்ல கொள்கைக்கு நான் அடிமை, தொண்டர் கூட்டத்தில் நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, உங்களை நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாம் வந்து இந்த எல்நினோ அதனுடைய பாதிப்பு எப்படி உலகத்தை பாதிக்கும் அப்படின்றத பற்றி இன்றைய நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த புவிசார் அரசியல்ல ஒரு முக்கியமான அம்சம் கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, உலகளாவிய பிரச்சனைகள் வரும்போது நாடுகள் அதை ஒற்றுமையாக எதிர்கொள்றது இல்லை. தத்தம் எல்லைக்கு உட்பட்ட மக்களின் நலனை, தேச நலனை மட்டுமே முன்வைத்து முடிவுகளை எடுக்குது. ஒவ்வொரு நாடுமே எல்லைகளை மூடிவிட்டு பாதுகாப்பாக உள்ளேயே அமர்ந்து கொண்டது. உலகளாவிய ஒத்துழைப்பும் சமூக நீதியும் உறுதி செய்ய வேண்டிய ஐநா அமைப்பு மிகவும் வலுவிழந்து வருகிறது. ஒவ்வொரு விநியோக சங்கிலியும் பலம் பொருந்திய நாடுகள் ஓர் ஆயுதமாக பயன்படுத்த தொடங்கிருச்சு. அதனால உள்ளூர் பிரச்சனைகளுக்காகவே இருந்தாலும் அவற்றை சீரமைப்பதற்காக உலகளாவிய உதவியோ ஒத்துழைப்போ கிடைக்கிறது ரொம்ப கடினம். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளில் பிற நாடுகள் உதவ வளர்ந்த நாடுகள் தயாராக இல்லை. இந்த எல்நினோருடைய பாதிப்பு, போர் சூழல், அதிகரித்து வரும் பணவீக்கம், ஆற்றல் தட்டுப்பாடு, சமநிலையற்ற புவி அரசியல் ஆகியவற்றை முன்வைத்து ஒரு பெரும் புயல் உருவாக காத்திருக்கு இந்த காலகட்டத்தை வர்ணிக்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். சமூக பாதிப்பு எல்லா காரணங்களாலும் அடுக்கடுக்காக உயர்ந்து கொண்டுதான் நிற்கிறது. இந்த எல்லினம் மட்டும் இருந்தாலே இந்த பாதிப்பு வரும் என்றால், அந்த வேளாண்மையை வீழ்த்தும் மற்ற காரணிகள் பணவீக்கமும் சேர்ந்துகிடுச்சுன்னா பாதிப்பு ரொம்ப மோசமாக இருக்கும் என்பதை நாம கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கலாம். இது போன்ற ஒரு பன்முக நெருக்கடியை நாம் வழக்கமாக செயல்முறைகளை கொண்டு எதிர்கொள்ள முடியாது. வேளாண்துறை, வருவாய்த்துறை, நிதித்துறை, பேரிடர் மேலாண்மை துறை, நீர்வளத்துறை போன்ற தனித்தனி துறைகளுடைய பிரச்சனைகளாக இதை பார்க்கும் பொழுது தீர்வுகளும் சிறு துண்டாகத்தான் இருக்கும். முழுமையாக ஒரு தீர்வை நோக்கி நகரணும்னா வெளியுறவுத்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்படணும். காலநிலை நெருக்கடியில் உலகம் இருக்கும் போது போர் வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு உலக நாடுகள் வந்தாக வேண்டும். ஐநாவினுடைய அதிகாரத்தை பலப்படுத்தும் முயற்சிகளை எடுக்கணும். இந்த மாதிரி பன்முக நெருக்கடி மனித இனம் முழுவதையும் பாதிக்கலாம், ஆனா இதை எதிர்கொள்ளும் வலுவாக வலு எல்லா நாடுகளுக்கும் இருக்காது. பலம் படைத்த, பணம் படைத்த நாடுகள் பிற நாடுகளுக்கு உதவி செய்தால் மட்டுமே தப்பி பிழைக்க முடியும். மக்களிடம் தீர்வுகளை தருவதற்கு சொல்லிக்கொள்ளும் பெரு நிறுவனங்களிடமும் பொறுப்பை கொடுக்காமல் அரசு அக்கறையோடு செயல்படணும். இதுவே இந்த காலகட்டத்தை எதிர்கொள்றதுக்கு ஒரு சிறந்த வழி அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுதுங்க.
இதயம் போகுதே, இதயம் போகுதே, இதயம்
நான் ஒரே நாளில் எல்லாத்தையும் சரி செஞ்சிருவேன். இந்த எண்ணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து தோல்வி அடைச்சிருக்கு. ஜனவரி 1st புத்தாண்டு ரெசல்யூஷன் எழுதுறோம். இந்த வருஷம் ஜிம் போனுவேன், தினமும் படிப்பேன், பணம் சேர்ப்பேன், எல்லாத்தையும் மாத்திடுவேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கோம். ஆனா ஜனவரி 15th அதையெல்லாம் நின்னுடுது. ஏன்னா நீங்க மலைய ஒரே தாவல தாண்ட முயற்சித்தீங்க. ஒரு நாள்ல எல்லாமும் மாறலை அப்படின்னதும் என்னால முடியாது, நான் பயனற்றவன், இது என் வாழ்க்கை இல்லை அப்படின்னு விட்டுடுறீங்க. ஆனா உலகத்துல மிகப்பெரிய உண்மை என்னன்னா, புத்தர் சொல்றாரு, சொட்டு சொட்டாக தண்ணீர் தான் குடத்தை நிரப்புகிறது, அது போல ஞானம் உள்ளவன் கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையை சேர்த்து தன்னை நிரப்பிக் கொள்கின்றான். இந்த வரிகள் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அதையே தான் இன்றைக்கு உலகமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு குடத்தை நினைச்சுக்கோங்க, அதுல ஒரு பக்கெட்டை கொட்டிங்கன்னா குடம் நிரம்புமா? வழிஞ்சு போகும். சொட்டு சொட்டாக விழும் போது மட்டுமே உங்கள் வாழ்க்கை சரியா அது நிரம்புது. அதே போலதான் உங்கள் வாழ்க்கையும் இப்படி. விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா, ஒரு மூளை ஒரு நாள்ல ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்க மறுக்குது, ஆனா சின்ன சின்ன மாற்றங்களை எளிதாக ஏத்துக்குது. இதற்கு பெயர் காம்பவுண்ட் எஃபெக்ட். தினமும் 1% மேம்படுங்கள், 365 நாள்ல நீங்க 37 மடங்கு உயர்ந்திருப்பீங்க. அதே போலதான் தினமும் 1% பின்னடைவு வந்ததுன்னா நீங்க கிட்டத்தட்ட சூன்யமாயிடுவீங்க. சின்ன சொட்டுகளே பெரிய கடல்களை உருவாக்குது. உலகத்துல பெரிய வெற்றியாளர்கள் என்ன செய்தாங்கன்னா, எல்லாம் ஒரே இரவுல அவங்க பெரியால் ஆகல, சொட்டு சொட்டாக தங்களுடைய குடத்தை நிரப்பினாங்க. இன்றிலிருந்து ஒரு சின்ன பழக்கத்தை தொடங்க. உடல் ஆரோக்கியம் வேணுமா? ஜிம்முக்கு போக முடியலையா? வீட்டிலேயே 10 நிமிஷம் நடங்க. அறிவு வேணுமா? மணிக்கணக்கில் படிக்க முடியலையா? ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு பக்கம் படியுங்க. பணம் சேர்க்கணுமா? பெரிய தொகை இல்லையா? ஒவ்வொரு நாளும் 10 ரூபா சேருங்க. உறவுகளை வளர்க்க வேண்டுமா? நேரம் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒரு அன்பான காலை வணக்கம் அப்படின்ற மெசேஜ் அனுப்புங்க. சின்னதா தொடங்குங்க, குடம் தானாக நிரம்பும். பெரிய கனவுகள் சின்ன அடியில் மட்டுமே நடக்கும். அல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினை நிறைவு செய்யும் நேரம் இது. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் தொடர் முயற்சி தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மகேஸ்வரி சுப்பையா அவர்கள் சொல்ல கேட்டோம். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய பாடல்களுடன் இந்த வார நிகழ்ச்சியினை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இது பற்றிய விமர்சனங்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றோம். மகிழ்ச்சி மூன்று எளிய விஷயங்களில் அடங்கியுள்ளது: நன்றி உணர்வு, அமைதி, அர்த்தமுள்ள உறவுகள். எந்த ஒரு உறவின் ஆழமும் உரையாடலின் மூலம் மேலும் அதிகரிக்கிறது. தகவல் தொடர்பு குறைவாக இருக்கும் பொழுது உறவுகளும் விலக தொடங்குகின்றன. சில காரணங்கள் உறவுகளை விலை மதிப்பற்றதாக ஆக்குகிறது. ஆனால் விலை மதிப்பற்ற உறவுகள் மட்டுமே காரணங்களின்றி உருவாகின்றன வாழ்நாள் முழுவதும் அவர்களை வாழ வைக்க. நேர்மையான உறவுகள் தண்ணீரை போன்றது. அதற்கு நிறமோ வடிவமோ இடமோ சோதனையோ இல்லை. ஆனால் அவை வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை என்னும் ஸ்ரீசுவாமி வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்திய நம்முடைய அன்பு சகோதரி மகேஸ்வரி சுப்பையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. இவள் ஆவாரம் பூதானோ, நடைத்தேர்தானோ. சலங்கைகள் தரும் மீசை தேன் தானோ. மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ. இவள் ஆவாரம் பூதானோ, நடைத்தேர்தானோ.